SBS தமிழ்.
வணக்கம் ரஞ்சன், சுதா, சுகன்யா, ரைஸ்.
வணக்கம். வணக்கம்.
இப்போ சுஜித்தோட மரணத்தை பற்றி நம்ம இன்றைக்கு பேசுகிறோம். இப்போ எத்தனையோ விபத்துக்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இன்னும் குறிப்பாக வந்து அது விபத்துன்னு சொல்லலாம், அல்லது சம்பவங்கள்னு சொல்லலாம், அல்லது மரணங்கள்னு சொல்லலாம். பல செய்திகளை நாம் வாசிக்கிறோம், அது தொலைக்காட்சி வழியாக பார்க்குறோம், அல்லது இணையதளத்தில் வாசிக்கிறோம், அல்லது சோஷியல் மீடியாங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் பார்க்குறோம். இப்படி எல்லா சம்பவங்கள் நடந்தாலும் அவற்றை எல்லாம் வந்து நாம் ஓரளவுக்கு லெகுவாக கடந்து அடுத்ததுக்கு போயிடுறோம் இல்லையா. ஏன் வந்து சுஜித்தோட மரணம் வந்து தனிப்பட்ட ஒருவரையும் அதிகமாக பாதிச்சிருக்கு? முதல்ல சுதா சொல்லுங்களேன், உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா சுதா?
ஆமாங்க, எனக்கு ஒரு 5 வயசு குழந்தை இருக்கு, அப்புறம் 18 மாசம் குழந்தை ரெண்டு இருக்கு.
நீங்க பிரிஸ்பேன்ல இருக்கிறீங்க?
ஆமாங்க.
சரி சொல்லுங்க, ஏன் சுதா வந்து உங்களுக்கு இந்த சுஜித்தோட மரணம் வந்து உங்களை அதிகமாக பாதித்தது, அதுக்கு என்ன காரணம்?
ஏன்னா எனக்கும் அதே வயசுல ஒரு பையன் இருக்கான். நான் என் பையனையும் வந்து எங்க வீட்டுல பின்னாடி விளையாடுறதுக்கு இடம் இருக்கு, நான் என் பையனா என் வீடு அப்படின்னு சொல்லி அந்த அவனுக்கு அதுல பாதுகாப்பு இருக்கும்னு நம்பிதான் நான் அவனை பின்னாடி விளையாட விடுறேன். நான் இல்லைன்னா கூட அதே மாதிரிதான் அவங்க அம்மாவும் பண்ணிருப்பாங்க, அது அவங்க தோட்டம் தான், அதனால அவங்க அப்படி பையனை விளையாட விட்டுருக்காங்க. ஆனா நான் விடுறேன்னா கூட என் பையனுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு நினைச்சு விட்டுருக்க மாட்டேன். அது ஒரு ஆக்சிடென்ட், தற்செயல அவன் போய் விழுந்துட்டான். அப்போ இனி என் பையனை நான் தனியா விளையாட விடுறதுக்கு நான் இனி யோசிக்க வேண்டியது இருக்கு.
சுஜித்தோட மரணம் இப்படி உங்களை பாதிக்குது, சரி இதுக்கு அதுக்கு பாதிப்புனால நீங்க உங்க மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை சொல்றீங்க இல்லையா? ஏன் வந்து இப்ப சுஜித் மாதிரி நிறைய மரணங்கள் அங்க நடந்துட்டு இருக்குதானே?
அது மீடியா கவர் பண்ணல, இப்ப இதுதான் என் கவனத்துக்கு வந்திருக்குது. அப்ப அது என் கவனத்துக்கு வந்திருந்தா கண்டிப்பா, ஏன்னா அது அந்த வயசுல இருக்கிற பையனை நான் என் வயசு பையனாதான் நான் பாவிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு அது அந்த சின்ன அது ஒரு சின்ன குழந்தை, ஒன்னும் அறியாத வயசு, அது சும்மா விளையாண்டுட்டு இருக்கும் போது போய் விழுந்துருச்சு. தெரிஞ்சு பின்ன பெரியவங்க வந்து ஃபாஸ்டா போய் ஆக்சிடென்ட் ஆகிறது, அதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு பண்றாங்க. இது அறியாத வயசுல அந்த குழந்தை போய் தெரியாம விழுந்துருச்சு, அது அதனால அது என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு.
அடுத்து ரஞ்சன், நீங்க வந்து ஒரு ஈழத்தமிழ் பின்னணி கொண்டவர் இல்லையா?
ஆமா.
இப்ப நீங்க வந்து தீபாவளியே நான் கொண்டாடல, சுஜித்துக்கு மரணம் வந்து அவ்வளவு பாதிச்சது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இலங்கை எடுத்துக்கிட்டா, ஈழத்தை எடுத்துக்கிட்டா, அங்க எத்தனையோ சாவுகள், எத்தனையோ இழப்புகள், பேர் அவலங்கள், முள்ளி வாய்க்கால், இப்படி எல்லாம் பல சம்பவங்களை சொல்லலாம். அதெல்லாம் வந்து பாதிச்சிருக்கும் நிச்சயமாக. அதோட ஒப்பிட்டா வந்து இந்த மாதிரியான ஒரு சிறுவனின் மரணம் வந்து ஒப்பீட்டளவுல வந்து ரொம்ப குறைவு தானே? ஏன் அது வந்து உங்களை இந்த அளவு பாதிச்சது?
என்னுடைய இது வந்து என்னுடைய காப்பாற்ற முடியாத இழப்புகளை நாங்க நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனா இந்த குழந்தைய காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து காப்பாற்றலாம போய், அதுவும் ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு குழந்தைல, 2 வயசு குழந்தை, அந்த 2 வயசு குழந்தை ஒரு எங்களுக்கு தெரியாது அந்த பிரசவ வலி, அதுக்கு வலி தெரியாது. நாங்க காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனா உனக்கு பையன் பிறந்தனா அப்பா சந்தோஷம். ஆனா அந்த வலிய தந்த தாய், அந்த தாய்க்கு தான் தெரியும், அந்த தாய் பட்ட வேதனை பட்ட இதுகள் வந்து தெரியும். அதனால என்ன ரொம்ப 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 பாய்ச்சு.
சரி சுகன்யா, நீங்க வந்து டாக்டர் இல்லையா, டென்டிஸ்டா இருக்கிறீங்க?
எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு, 2 பேருமே ஆம்பளை பசங்க, 2 பேருமே சுஜித்தை போலவே. எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது என்னுடைய குழந்தைய பாக்குற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா என்னோட 2வது குழந்தை ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ், அவனும் வந்து 1 இயர் கடந்திருக்கு, இப்பதான் தவழ்றான், அவனுக்கு செய்யறது தெரியாது, நான் தான் ஃபுல்லா கவனமா பாத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது சுஜித்தோட டெத் வந்து என்ன ரொம்பவே பாதிச்சது. இந்த தீபாவளி செலிப்ரேஷனே எனக்கு ஒரு ஒரு நேரத்துல என் குடும்பத்துக்காக நான் செலிப்ரேட் பண்றேன் ஒரு சைடு போனாலும், இது வந்து மனசுல ரொம்ப பாதிச்சது. ஏன்னா என் பையன் என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அவனுக்கு வந்து 1 நிமிஷம் கூட இருட்டுல இருக்க முடியாது. நான் பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு போனா கூட பின்னாடியே வரக்கூடிய பருவம் அது. இது ஏன் ரொம்ப பாதிச்சது, பல விபத்துகள் நடந்தாலும் இது ஏன் ரொம்ப பாதிச்சதுன்னா, அங்க ஒரு குழந்தை சிக்கிட்டு இருக்கு இப்போ ப்ரெசென்டா, இது நடந்து முடிந்ததோ அப்படிங்கறது இல்ல, அங்க ஒரு குழந்தை வேதனை பட்டுக்கிட்டு இருக்கே, நம்மளால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் அது அதிகமா இருந்தது. இது ரொம்பவே என்ன பாதிச்சது. ஆக்சுவலா இந்த குழந்தை படுற பாடு, அந்த இருட்டுக்குள்ள நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட, அது அது எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டிருக்கும் உண்மையிலே அந்த குழந்தைய நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு.
அடுத்து வந்து டாக்டர் ரைஸ், நீங்க வந்து மனநிலை மருத்துவர் இல்லையா, கன்சல்டண்டா இருக்கிறீங்க, உங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு. இப்ப உளவியல் ரீதியாக நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களை எப்படி அது பாதிக்குது?
நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க, என்னுடைய யங்கஸ்ட் குழந்தையுடைய வயசு வந்து 2 வயசு. அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி உள்ள காரணங்கள் தான், ஈஸியா நம்ம வந்து கனெக்ட் ஆயிரும் அந்த சமூகத்துக்கு. அது ரஞ்சன் சொன்ன மாதிரி விஷயங்கள், அப்புறம் இப்போ கடைசியா சொன்ன டாக்டர் அவங்க சொன்ன விஷயம், அதாவது அந்த குழந்தை வந்து தவிக்குது. இப்ப வந்து இறந்து போன சம்பவங்கள் வேற, இது வந்து குழந்தை வந்து அட் பிரசன்ட் வந்து தவிக்குது. எப்படி அந்த குழந்தை மனசுல என்ன ஓடி இருக்கும், அம்மா வந்து நம்மளை காப்பாத்துவாங்க, அப்பா வந்து நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி தவிக்கிற மாதிரி பிஞ்சி அந்த குழந்தை வந்து எந்த பாவமும் அறியாத குழந்தை. அப்புறம் வந்து இந்த குழிங்கிறது வந்து எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய சம்பவம். கிணறு தோன்றது வந்து எல்லார் வீட்லயும் தோண்டுவோம், அதுவும் அவங்க வீட்டுல அவங்க அப்பா தோண்டின குழி அப்படிங்கும் போது இப்ப எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய சம்பவம். அப்புறம் எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த குழந்தை எப்படி தவிக்கும், பசிக்குமே, அம்மாவை நினைச்சு அம்மா ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி தவிக்குமே அப்படின்னு அந்த தவிப்பு போராட்டம் தான் மக்களை வந்து இந்த அளவு பாதிச்சிருக்கு. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நிறைய பேரிடர்கள் நடந்தாலும் ஏற்கனவே இறந்திருப்பாங்க மக்கள். அப்ப நம்ம கையை விட்டு போய்விட்ட விஷயம், இது வந்து கைக்குள்ள இருக்கிற விஷயம், எப்படியாவது யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லி மக்கள் துடிக்கிறதுனாலதான் அது வந்து நிறைய பேரை பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னையே வந்து பாதிச்சதுக்கான என்னுடைய வந்து குழந்தைகள் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால பாதிக்குது. மக்கள் வந்து ஒரு நியூஸை கேட்டுட்டு எப்படி அந்த குழந்தை இப்போ அந்த இருட்டுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மனசுலையும் ஓடிக்கிட்டே இருக்கும். முக்கியமா தாய்மார்கள் மனசுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கும், அதனாலதான் இந்த பாதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்கள் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தோட சுஜித்துக்கு மரணத்தோடு வந்து ஒன்றி போனாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டில் வந்து அவங்க மட்டும் இல்லையே, இப்போ ஆண்கள் அல்லது மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து தானே இந்த கவலைப்பட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் சம்பவங்கள், அது நடந்து கொண்டிருக்கும் விபத்துக்கள், சம்பவங்கள், சாவுகள் இதுகளோட ஒப்பிடும்போது சுஜித்தின் மரணத்தோடு தமிழகமே ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகள் உட்பட அல்லது இந்திய பிரதமர் உட்பட எல்லாருமே வந்து கவலை வெளியிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
பொதுவா நம்ம சென்டிமெண்டல்ல வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள், அது ஒரு காரணமா இருக்கலாம். மீடியா வந்து 4 டிவி சேனல்ஸ் வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த மீடியா சேனலை திறந்தாலும் இந்த விஷயங்களை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயமும் ஒரு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
மீடியாவுக்கு வந்து தேவை வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸ், எது வந்து மக்களோட மனசை போய் தொடுமோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் அவங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ரீச் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த தாஜ் ஹோட்டல்ல மக்கள் மாட்டி இருக்கும் போது லைவ் டெலிகாஸ்ட் பண்றது அவங்களுக்கு வந்து தேவை. அந்த நியூஸ் ரீச் ஆகணும் நல்லா, அவங்களுக்கு அந்த 24/7 மக்களை என்கேஜ் பண்ணணும் அந்த நியூஸ் சேனலோட. அது அதுக்காக தான் மெயினா வந்து ஃபுல்லா லைவ் ஸ்ட்ரீம் பண்றது இந்த மாதிரி சென்சேஷனான விஷயங்களை. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், அவங்க வந்து அதை லைவ் டெலிகாஸ்ட் ஃபுல்லா பண்ணி மக்களை வந்து அந்த கவனத்தை ஃபுல்லா அந்த நியூஸ் சேனல் மேல வச்சிருக்கணுங்கிறதுக்காக.
பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வந்ததுக்கு காரணம் மீடியா தான் நான் நினைப்பேன். மீடியா கவரேஜ் பண்ணதுனாலதான் இவ்வளவு பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சாங்கிறது என்னோட கருத்து. இல்ல அப்படின்னா எவ்வளவோ நிகழ்ச்சி சம்பவங்கள் நடந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சாங்களா அப்படின்னா அது இல்ல. இது இவ்வளோ கவரேஜ் ஆயிருக்கு, இவ்வளோ பேர் பாக்குறாங்க, இவ்வளோ சென்சேஷனல் ஆச்சுங்கிற அந்த ஒரே காரணத்தினாலதான் பொலிட்டீஷியன்ஸும் இதுல இன்வால்வ் ஆனாங்கிறது என்னோட கருத்து.
இதுல நிச்சயமா அந்த குழந்தை இந்த சம்பவத்துல மீடியாக்களுக்கு நிச்சயமா ஒரு பங்கு இருக்கு. வயசுலன்னா ஒரு மொழி தெரியாத இனம், ஸ்ரீலங்கால ஒரு சிங்கள இனம் குடும்பம் சுஜித்ர போட்டோவை ஃப்ரேம் பண்ணி அஞ்சலி செலுத்திருக்கு. காரணம் உயிர், உயிர், உயிர். அந்த அந்த அஞ்சல் இதையும் தெளிவுபடுத்தினது மீடியா தான். ஸோ தமிழருக்கென்று தமிழரான ஒரு இரட்டப்பணம் உள்ள ஒரு இது அந்த குழந்தையின் இது நிறைக்கும் சேர்ந்திருக்கு.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சுஜித்தின் மரணம் நம்மில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்ற தலைப்பில் உரையாடி கொண்டுள்ளோம். இந்த பரிமாற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் ரஞ்சன், சுதா, சுகன்யா, ரைஸ். இப்போ தமிழ்நாட்டில் வந்து கடந்த 15 ஆண்டுகளில் 13 குழந்தைகள் வந்து இப்படி ஆழ்துளை கிணற்றில் வந்து விழுந்திருக்கிறாங்க, அதில் வந்து 10 குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. நீங்கள் புள்ளி விவர நோக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாதத்துக்கு ஒரு குழந்தை வந்து இறந்துருக்கு இந்த மாதிரி. அதில் இருந்தெல்லாம் ஏன் வந்து தமிழகம் வந்து பாடம் கற்கவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க?
1000 வருஷம் போனாலும் தமிழ்நாடு அரசு கட்டுக்காது.
ஏன் கற்றுக்காது?
கற்றுக்கிறதுக்கான வலிமை இருக்கு, ஆனால் அதுக்கான அதிகாரம் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். எங்களுக்கு எங்களால் முடியும், ஆனால் எங்களுக்கு அனுமதி இல்லை, அனுமதி தரவில்லை, என்ன செய்யறது? கண்டு நேற்று ஒருத்தர் ஒரு இது காணொலி போட்டிருக்கார், 11 கோடி ரூபாய் சுஜித்த காப்பாத்திர செலவழிச்சிருக்கேன்னு சொல்லி எப்படித்தான் போகுதுன்னு பாருங்க.
ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி இழப்புகள், ஃபிளட்டு, இப்போ ரெயின் வாட்டர் ஃபிளட் பண்றது, சென்னை வந்து அது ப்ரோன் ஏரியா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஒவ்வொன்றும் அவங்க வந்து அந்த பிளான்ல இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் எங்களோட கோல்ஸ், இந்த 5 வருஷத்துல இதெல்லாம் நம்ம இது பண்ணணும். ஆனா இது வந்து அவங்க அதை ஒரு அமைக்கவே இல்லை, இது ஒரு பொருட்டாவே அவங்க எடுக்கல. இந்த ஃப்ரேம் ஒர்க்ல பார்த்தா அது இல்லவே இல்லை. இதுக்குன்னு அந்த ரெஸ்கியூ டீம் இவங்க பண்ணிருக்கலாம், இந்த 11 கோடி ரூபாய் செலவை இதுக்குனான இயந்திரங்கள் இருக்கு, ஐஐடி ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்காங்க, ரோபோட்டிக் ஹேண்ட்ஸ், அதை வந்து ஒரு பேக்கப் பிளானா கூட அது இல்ல. இத பத்தி ஒரு ஃபிலிம் வந்திருக்கு, அப்பனா இது எவ்வளவு பெரிய விஷயமா அந்த கமிட்டியில அவங்க பேசியிருக்கணும். கவர்மெண்டுடைய அலட்சியம் தான் இது.
மக்களாகி நமக்கும் பொறுப்பு இருக்கணும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது உடனே நம்ம வந்து லைட்டா உச்சி கொட்டிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்டு அப்புறம் மறந்துடுறோம். வழக்கம் போல இந்த சம்பவத்தையும் நம்ம மறந்துடுவோம், நம்ம கொஞ்ச நாளில் மேபி நெக்ஸ்ட் வீக் மறந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதை மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உதாரணம் சொல்ல போனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு தமிழ் மருத்துவக் கல்லூரி மாணவர் வந்து டைஃபாய்டு வேக்சின் போடாம ஒரு கண்ட்ரி, ஏசியன் கண்ட்ரிக்கு போய் டைஃபாய்டு வந்து இறந்துட்டாங்க. அந்த சம்பவத்தை வந்து அவங்க பெற்றோர்கள் சாதாரணமா விடாம அதுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் சென்டிமெண்ட்லாம் நடக்கும்போது நம்ம பாதிச்சிருக்கிறோம் இல்லையா, உடனே ஒரு விழிப்புணர்வு ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சு அது தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் தமிழ்நாட்டுல போய் அந்த குழிகளை மூடுறதுக்கு அவங்க திருப்பி திருப்பி சொல்லி வலியுறுத்தலாம்.
இப்போ
ஊர்ல வந்து போர் போடணும்னா நீங்க தாலுகா ஆபீஸ்ல போய் நீங்க பெர்மிஷன் வாங்கணும். நீங்க பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் நீங்க போர் போட முடியும். அப்போ அடுத்த போர் நான் போடணும் அப்படின்னா நீங்க திருப்பியும் போய் தாலுகா ஆபீஸ்ல பெர்மிஷன் வாங்கணும். அப்ப நான் ஏன் இன்னொரு போர் போடுறேன்? ஒரு போர்ல தண்ணி வராது, அதே காரணத்தினாலதான் நான் இன்னொரு போர் போடுறேன். அப்ப அந்த தாலுகா ஆபீஸ் என்ன பண்ணணும்? நீ அப்ப அந்த போரை மூடிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு தான் நீங்க அடுத்த போருக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். ஆனா நீங்க அதை பண்றது இல்ல. அது அப்பா நீங்க அப்ப பண்ணீங்கன்னாவே இப்படி ஒரு சம்பவம் இப்படி வந்து நம்மளுக்கு நடக்கவே நடக்காது. நீ அடுத்தது பெர்மிஷன் கொடுக்கும்போது நீங்க முதலுக்கு நீங்க மூடிட்டீங்களான்னு கேட்டுட்டு தான் நீங்க அடுத்தது பெர்மிஷன்.
சரி, இந்த மூன்று தரம் வந்து எப்படி அரசாங்கத்தை நீங்க குறை சொல்றீங்க?
2013 சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த இது பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஆழ்துளை கலர்கள் மூலமா இந்த மரணங்கள் நடக்குது. இத வந்து உள்ளாட்சி அரசு வந்து இத பாக்கணும், இத வந்து செக் பண்ணணும், இந்த போர்வெல் எல்லாம் மூடப்பட்டிருக்காங்கிறது அவங்களோட. இப்போ பர்மிஷன் கேட்காம போர் போட்டாங்கன்னா வருவாங்களா இல்லையா அதிகாரிகள்? வந்து கேட்பாங்க, ஃபைன் போடுவாங்க. ஆனா அது மூடலங்கிறத அலட்சியமா விட்டுறாங்க. அது அவங்க மேல ஒரு இருக்கிற ஒரு பெரிய தவறு.
நீங்க அரசே சார்ந்து இருக்கீங்க,
நம்ம கிட்டே தான் அந்த மாட்டம் வரணும். நமக்குள்ள அந்த மாடல் வேலி சேஞ்ச் ஆகணும். இப்ப ரோட்ல வந்து ஒரு பெரிய கல்லு கிடக்குதுன்னா அந்த கல்லை வந்து மெனக்கெட்டு தூக்கி போடுறவரை வந்து ஏலியாவும் கோமாளியாவும் பாக்குற சமுதாயமா தான் நம்ம சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு. ராமசாமி, இந்த டிராபிக் ராமசாமியை வந்து கிண்டது அடிக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் டிராபிக் ராமசாமியா மாறினாதான் இந்த மாற்றங்கள் வரும்.
இதுல இதுல என்ன ஒண்ணுன்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி சுஜித்தோட பெரியப்பாவும் இறந்திருக்காரு. அந்த குழிக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கிணறு இருந்திருக்கு. அவர் மில்டரியில வேலை பார்த்திருக்காரு, அதுல ஒரு கோழி விழுந்திருக்கு, அதை போய் காப்பாத்த போகும்போது அவர் இறந்திருக்காரு. அப்ப மாதிரி இவங்க பெற்றோர் வந்து கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். இதுக்கு பெரிய பொருட்செலவு ஏற்பட போறது இல்ல. ஐயோ, நம்ம வீட்டுல ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு, அதை மூடி வைப்போம், ஒரு தகரம் இல்ல பெரிய கல்லை வச்சு அது மூடி அவங்க மூடி இருக்கலாம். நெக்லிஜென்ஸ் தான் வந்து இதோட ஆரம்பம். ஒரு ரியாக்டிவான ஒரு இதா இருக்கு. ஒன்னு நடந்த பின்புதான் அதுக்கான நடவடிக்கை. அது இப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோஆக்டிவா இருக்கிறதே இல்லை.
அப்புறம் நடந்த பின்பு கூட அந்த நடவடிக்கை எடுத்துட்டு திருப்பி மறந்துடணும், அடுத்து திருப்பி நடக்க விடக்கூடாது இல்ல. இப்ப வந்து 1987 வந்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அமெரிக்கால வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அது 55 மணி நேரம் போராடி உயிரோட மீட்டிருக்காங்க அந்த குழந்தைய. அதுக்கப்புறம் எல்லாருமே அது ஒற்றுமையா இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை அமெரிக்கால. அதுல இருந்து நிறைய கத்துக்கலாம் நம்ம. ஏன் வந்து இது வந்து அரசாங்கத்துடைய பொறுப்பு மட்டும் அல்லாம பொதுமக்களுக்கு இது எந்த வகையில பொறுப்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம கத்துக்கணும் இதுல.
அடுத்து கானா வினோத் அவர் வந்து ஒரு பாடலை வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த பாடலை முதல்ல கேட்போமே.
ஒரு குழந்தைய காப்பாத்த வாக்கு இல்ல நம்ம நாட்டுல, நீங்க பதவிய விட்டுட்டு பத்துடுங்கடா போய் சுடுகாட்டுல. ஒரு குழந்தைய காப்பாத்த வாக்கு இல்ல நம்ம நாட்டுல, நீங்க பதவிய விட்டுட்டு பத்துடுங்கடா சுடுகாட்டுல. ராய்கட்டு அணுகுண்டு தயாரிப்பது பெருசு இல்லடா, ஒரு உயிரை காப்பாத்த நம் நாட்டில் சக்தி இல்லடா. ஒரு குழந்தைய காப்பாத்த வக்கு இல்ல நம்ம நாட்டுல, நீங்க பதவியை விட்டுட்டு பத்துடுங்கடா போய் சுடுகாட்டுல. என்னடா உங்க அரசாங்கம் பல உயிர்களை தாண்டா பழி வாங்கோ கேவலம் தானடா. ஆரணி கரூர் கிருஷ்ணகிரி நெல்லை திருவண்ணாமலையினிலும் பல உயிர்கள் போச்சுடா. தேவைப்பட்ட இயந்திரத்தை வாங்கி போடு நாட்டுக்குள்ள, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு வாழுற ஏசி வீட்டுக்குள்ள. இது டிஜிட்டல் இந்தியா மக்களுக்கு நிம்மதிய தந்தியா, இது டிஜிட்டல் இந்தியா மக்களுக்கு நிம்மதிய தந்தியா. ஒரு குழந்தைய காப்பாத்த வகையில் நம்ம நாட்டுல நீங்க பதவிய விட்டுட்டு பத்துடுங்கடா போய் சுடுகாட்டுல.
இப்போ இந்த பாடலில் வந்து இருக்கிற ஒரு கோபம் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவில் வந்து நிலவுக்கு ராக்கெட் அனுப்ப முடியுது அல்லது சேட்டலைட் அனுப்புகிறாங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம். ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதனின் உயிரை வந்து காப்பாற்றுற அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இந்த பாடல் எழுப்புது. உங்கள் எண்ணம் என்ன?
இப்போ நிறைய இப்போ அவருடைய சொத்து இவருடைய சொத்து எல்லாம் கணக்கு காட்டுறாரு. யாராவது ஒரு சுஜித்துக்கு பிறகு இப்படி ஒரு இயந்திரத்தை வாங்குங்க, ஒரு 10-15 பேரை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, சிறப்பு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி ஒருவர் வருவாரா இருந்தால் நிச்சயமா அவர் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார்.
பாட்டுல வர குழந்தைய காப்பாற்ற வக்கீல் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல வந்து அதை மாற்றியும் சொல்ல நான் விருப்பப்படுறேன். இந்த மாதிரி குழிகளை மூட வக்கீல்லையான்னு சொல்லி மக்களையும் கேட்க விரும்புறேன். அதே மாதிரி இவ்வளவு கஷ்டங்கள் இப்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஆனா ஓட்டு தேர்தல் வரும்போது எப்படி உங்களுக்கு மனசு வருது அதை வந்து உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு, ஒரு 1,000 ரூபாயோ 2,000 ரூபாயோ வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. இந்த மாதிரி பாட்டை வந்து நான் மக்களுக்கு ஆப்போசிட்டாகவும் எதிர்ப்பாகவும் மாற்ற விரும்புறேன். அந்த கேள்வியை நாமே நமக்கு கேட்டுக்கணும். அரசாங்கத்தை மட்டும் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலா ஒரு பாட்டு எழுதி நம்ம கிண்டல் பண்றோம், கிண்டல் பண்ணிட்டு அப்புறமா அது கடந்து போயிடுறோம். அது மட்டும் நல்ல கிடையாது, நம்ம நம்மளை மாத்திக்கணும்.
இந்த பாட்டு வந்து உண்மையிலேயே இது வந்து ஒரு கோபத்தை தான் வெளிப்படுத்துது. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கோபம். ஏன்னா தமிழ்நாட்டுல தொழில்நுட்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா அந்த மனசுதான் இல்லை. அந்த அரசு நினைச்சிருந்தா இப்ப இதுக்குள்ள இதுக்கான ஒரு முயற்சி எடுத்து இதை பண்ணிருக்க முடியும். அந்த ரோபோட்டிக் ஹேண்ட்ஸ், அவங்க சொல்ற அந்த தொழில்நுட்பத்தை அவங்களால கொண்டு வந்திருக்க முடியும். இவ்வளவு 10 வருஷங்களா நடந்துட்டு இருக்க ஒரு நிகழ்வுக்காக இது பண்றதுக்கான துணிவும் இது பண்றதுக்கான ஒரு மனதும் தான் இல்ல, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல, அவங்க பண்ணணும்னு நினைக்கல.
ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறார், சுஜித்துக்கு நாங்க உண்மையிலே அஞ்சலி செலுத்துறதா இருந்தா சகல புலிகளையும் மூடுவோம் மூடங்கள்னு சொல்லி சொல்லியிருக்கார். உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இதுக்கு பிறகாவது சுஜித் மாதிரி யாரும் செய்திகள் நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கின்றேன்.
இதுக்கு அப்புறமாச்சும் இனி எல்லா குழியும் மூடணும், இனி அடுத்தது ஏதாச்சும் ஒண்ணு பெர்மிஷன் குடுக்கறாங்க அப்படின்னா முன்னாடி மூடியாச்சா அப்படின்னு பாத்துட்டு அரசு அதிகாரிகள் அதுக்கான வேலையை பண்ணனாதான் இந்த மாதிரி இது நம்ம சுஜித்துக்கு பண்ற ஒரு கைமாற இருக்கும்.
மிக்க நன்றி உங்க 4 பேருக்கும், ரஞ்சன், சுதா, சுகன்யா, ரைஸ். சுஜித் மாதிரியான மரணங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறைந்தபட்சம் இன்னும் 18 மாதங்களுக்கு நடக்கக்கூடாது. இந்த புள்ளிவர் அடிப்படையில் வந்து 18 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, நடக்கக்கூடாது அப்படின்னு உங்களை மாதிரியே நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.